உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறியார்களும் தொடர்புடை கொடுத்து கருகன் பாச கள்ளவினை பசுபோதை தமிழர்களுக்கு கருமையினும் வெள்ளமனும் போய் சித்தி வேடத்தில் இணைந்து வருவனை கழித்திருப்பார். ஊழியர் போன்ற கொழுத்த மகளிர் போன் கடல் போற்றி அழகி அணிதத்தில் அணிந்து விராணடிப்பு வாழ்ந்து திருநாவுடன் வந்தனர் தரம் போற்றி ஊழிகளை திருவாரூரர் திருத்தவர்கள் சொல்ல இருக்கிறவை சூடும் தலைவிக்கு அல்லலுக்கு ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவார் நதியடிக்கும் அதுவும் திருவாசகம் என்று எல்லாமல்ல முருகப்பெருமாளுடைய திருவருளில் அதை கூடியிருக்கக்கூடிய அரியார் திருக்கூட்டங்களுடைய பொன்னார் திருவிழி கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு மார்கழி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா 54வது ஆண்டு மகான் ஸ்ரீ ஒடுகுத்தூர் சாமியுடைய திருமணத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக எல்லாமல்ல ஆடல்வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமான் திருவருளினாலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருவம்பாவையிலே நாம் இன்றைய தினம் 14வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கும் இறைவனுடைய அற்புதமான அந்த ஞான அனுபவத்தை வடித்துக் கொடுக்கின்ற நிலையிலே அமைந்தது திருவாசகம். நம்முடைய வாழ்க்கையிலே குறிக்கோள் என்ற ஒன்று மிக அவசியம் என்பதாக காட்டியவர் அப்பர்பெருமான். குறிக்கோள் இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அப்படி இந்த குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து விட்டேனே என்பதாகிய அந்த ஒரு எண்ணம் வாழ்வின் முடிவிலேதான் வரும். அந்த உணர்வு எப்பொழுது தோன்றும் என்பதாக சொன்னால் வாழ்வினுடைய கடைசி காலத்திலே நமக்கு அந்த உணர்வு தோன்றும். அப்பொழுது என்னமோ ஐயோ இத்தனை காலம் நாம் வீணாக கழித்து விட்டோமே என்பதாக எண்ணி அப்பொழுது வருத்தப்படுவதிலே என்ன பயன். பாலனாய் கழிந்த நாள் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாள். சின்ன வயதிலே இருக்கும் பொழுது இளமையிலேதான் இறைவனுடைய அந்த பக்திக்கு முழுமையான ஒரு நிலை கிடைக்கும். இளமை காலம்தான் இந்த இறை நிலையிலே நின்று அனுபவிப்பதற்குரிய அற்புதமான காலம் என்பதாக நம்முடைய திருமுறைகள் குறிப்பிடுகின்றன. இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் என்பதாகிய நிலைதான் மணிவாசக பெருமான் காட்டும். எப்பொழுது இறைவன் வந்தார் வருவார் என்ற நிலை எல்லாம் இல்லை, இப்பொழுது எங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நிலைதான் திருவாசகம் காட்டுகின்ற நிலை. இளமை காலத்திலே நாம் போடுகின்ற விதைதான் பிற்காலத்திலே நமக்கு அது பயன்படும். சிறுகாலை நாம் ஒரு வாணிபம் என்பதாக சொல்லுவோம். அப்படி பாலனாய் கழிந்த நாள் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் காமம் என்பதிலேயே பாதி ஒரு கோபத்தை வென்றவர்கள் உண்டு காமத்தை வென்றவர்கள் இல்லைன்னு சொல்வார். இந்த காமம் என்பது மிக மிக கொடியது. மணிவாசக பெருமான் அதனாலேதான் இந்த காமம் என்பதை மிக மிக கடுமையாக சாடுகின்றார். மணிவாசக பெருமான் போல அந்த காமத்திற்கு கொடுக்கின்ற உவமைகளும் அதற்கு அமைக்கின்ற சிறப்பும் பார்த்தோம் என்பதாக சொன்னால் அந்த காமத்தை எவ்வாறு வெல்லுவது என்கின்ற அந்த அற்புதமான சிறப்பை காட்டுவது திருவாசகம். ஏன் காமம் என்பது பற்றி மணிவாசக பெருமான் எடுத்துச் சொல்லுகின்றார் என்பதாக சொன்னால் இந்த உயிர் என்பது வருகின்ற அறிவினுடைய நிலையிலே ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவுன்னு அப்படியே வளர்ந்து கொண்டே வருகின்றது. எடுத்தோன்னு ஆறு அறிவு கொடுக்கல, எடுத்தோன்னு ஆறு அறிவு கொடுத்தா இது என்ன பண்றதுன்னே தெரியாது. ஓரறிவு உயிர் என்ற நிலை, இரண்டாவது அறிவு, ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது படிச்சுட்டு மேல திடீர்னு கொண்டு போய் பிளஸ் டூல கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா ஆறு வயசு பையன என்னன்னு தெரியும், திக்கி தடுமாறி உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஓரறிவு உயிர் என்ற நிலையிலே இருந்து வளர்க்கின்றான். அந்த வளர்ச்சியை தான் இந்த திருப்பாடல்ல சொல்றார். பேதித்து வளர்த்தல் என்ற நிலையானது என்ன என்பதாக சொன்னால் வளர்ச்சி என்கின்ற நிலையிலே இந்த உயிரை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். இந்த உயிர் இருளிலே இருந்த இந்த உயிரை முழுமையான ஒளி நிலைக்கு கொண்டு வருவது திருவாசகம். இருள் நிலையிலே இருந்த நிலை என்பதை நான் இருளிலேதான் இருந்தேன் என்பதை காட்டுவதற்காகவே ஒரு அற்புதமான ஒரு செயலை நமக்கு நம் முன்னேயே வைத்திருக்கிறார் இறைவன். இந்த ஆன்மாவானது ஒரு கருவின் உள்ளே போய் அது புகுகின்ற பொழுது அந்த கருவானது வளர்ச்சி அடைகின்ற நிலையிலே இரண்டு திங்கள் முடிகின்ற பொழுது அதற்கு உணர்வு தோன்றும். அதுவரை உணர்வு இருக்காது. அப்படி இரண்டாவது திங்கள் முடிந்து மூன்றாவது திங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த உணர்வு தோன்றுகின்ற நிலையிலேதான் அந்த கருவினுடைய வளர்ச்சியை மருத்துவ உலகம் நிரூபிக்கின்றது. இது வந்து இந்த கருவு இனி வளர்ச்சி அடையும், ஆகவே மூன்றாவது திங்களிலேதான் அந்த கருவிற்கு உரிய வளர்ச்சி இது அடையும், இது கன்ஃபர்மேஷன் என்பதாக சொல்வார். அந்த இரண்டு திங்களிலே உணர்வு தோன்றியவுடன் என்ன ஆகுமா, இந்த உணர்வு தோன்றியவுடன்
இதற்கு அப்பொழுது இதை சூழ்ந்து ஒரு பேர் இருளானது இதை சூழ்ந்திருக்கும்.
ஈரிரு திங்களில் பேரிருள் விழைத்தும்
அந்த உணர்வு தோன்றிய நிலையிலே நான்காவது மாதம் ஈரிரு திங்கள்.
முனிவாசக பெருமான் சொன்னார்,
ஈரிரு திங்களில் பேர் இருள் விழைத்தும். இந்த இருள் அது சிக்கி தவிக்கின்ற அந்த உயிர் படுகின்ற வேதனை இருளிலே இருந்தது இந்த ஆன்மா என்பதை காட்டுவதற்காகவே கொடுக்கின்ற வேதனை. இந்த இருளுக்கே இப்படின்னா நீ ஆணவ இருள்ல எப்படி இருந்திருப்ப? இது ஒரு சாம்பிள். இன்னொரு தாய் கருப்பையில் புகாத அருளை எனக்கு தாங்கிற பட்டினத்தை, இருப்பையூர் வாழ் சிவனே. இன்னொரு தாய் கருப்பையில் புகாத நிலை எனக்கு கொடுக்கின்ற, ஏன்னா கருவிலே இருக்கின்ற நிலை வரையிலும் அது படுகின்ற வேதனை அது இருள் இருள் இருள். அது வளர்ச்சி அடைய அடைய அந்த இடம் அதற்கு போதாது. இடம் போதாமல் அது இங்கேயும் அங்கேயும் உதைக்கிறது தான் உள்ள இருந்து அது படுகின்ற வேதனை. ஒரு பக்கம் இருக்க முடியாது, என்ன ஸ்பேஸ் அது? 40x60 பிளாட்டா போட்டிருக்கிறாங்க, சின்ன இடம். அந்த இடத்துக்குள்ளே அது வளருது. வளருகின்ற நிலையிலே அது வளருகின்ற பொழுது அதனுடைய அது இருக்கின்ற இடத்தை அமைத்திருக்கிறார் பாருங்க இறைவன். அந்த இடம் முழுவதும் நீரினாலே இருக்கக்கூடிய இடம், முழுவதும் நீரிலே மிதந்து கொண்டிருக்கின்ற நிலை இந்த கருவுடு. கரு நீரிலே மிதந்து கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா அதற்கு ஷாக் வரக்கூடாது, எல்லா ஷாக்க வந்து அப்சார்ப் பண்ணும். என்னமா அமைச்சிருக்கிறார் பாருங்க இறைவன். இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்ன ஆகும், இது முடியாம என்ன பண்ணும், அட்டி அத ரொம்ப விட்டி முருதி அப்படி வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணுகின்ற நிலையில தான் அது வெளியில வர்றது. முடியல, என்னால இங்க இருக்க முடியல. சரி, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டல, இவ்வளவு தூரம் இந்த இருளிலேயும் இது உள்ளேயும் இருந்து கட்டப்பட்டோம் என்பதை இந்த உலகத்துக்கு மண்ணிலே வந்து பிறந்த உடனேயே அது மறந்து. நீ யாருக்காவது நமக்கு உள்ள இருந்தது எவ்வாறு நாம் துன்பப்பட்டோம் என்பதை உணர்கின்றோமா? ஏன் 10 மாதம் உள்ள இருந்திய, இப்படி உள்ள இருந்த நிலையிலே இவ்வளவு துன்பங்களை நான் அனுபவித்தேன் என்பதை மறந்த நிலையிலே தான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தாயினுடைய கருவிலே இருந்த ஞாபகம் இருக்கா? இல்லையே. இப்போ 10 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பிறந்து 10 மாசத்துக்கு முன்னாடி இருந்த இருளே நமக்கு ஞாபகம் இல்லைனா, ஆணவம் என்ற இருளிலே இந்த ஆன்மா இருந்தது என்பதை எவ்வாறு ஒத்துக்கிறதுன்னு கேட்டா என்ன பிரச்சனை? ஏ, ஆணவ இருள்ல தான் இந்த ஆன்மா இருந்ததுன்னு சொல்றீங்களே, எப்படின்னா நீ இந்த மண்ணில வந்து பிறந்தப்போ ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி இந்த இருளே உனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருளிலே இருக்கின்ற இந்த ஆன்மாவை ஒளிநிலைக்கு கொண்டு வருகின்ற முயற்சியிலே ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை படிமுறை வளர்ச்சின்னு சொன்ன, இந்த படிமுறை வளர்ச்சியிலே ஓர் அறிவு தொடங்கிய உடனேயே இந்த உயிருக்கு தொடர்ந்த நிலை காமம் என்பது. காமம் என்பது ஏதோ 6 அறிவுல தான் வந்ததுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு மட்டுமா காமம் உண்டு? இல்லையே. இந்த உயிர் எப்பொழுது ஓர் அறிவு படைத்த உயிராக விருப்பு வெறுப்பு என்பதை செயல்பட தொடங்கியதோ, முதல்ல தொடங்கியது எதுல என்ன? விருப்பு வெறுப்புல தான் தொடங்கியது இந்த வினைகள். வினை செய்கின்ற நிலையிலே வருகின்ற வினையை விட விருப்பு வெறுப்பிலே வருகின்ற வினைதான் ஆகாமியம் என்ற வினை, மிக கொடியது. எண்ணத்திலே தோன்றுகின்ற வினை என்பது மிக மிக கொடியது. இந்த உயிரை கொஞ்சம் அப்படி செயல்படுத்தினார் இறைவன், உடனே என்ன ஆச்சு? விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்புன்னு தோன்ற ஆரம்பிச்சது. விருப்பத்திற்கு தகுந்தவாறு புண்ணியமும் வெறுப்பிற்கு தகுந்தவாறு பாவமும் ஏற்பட்டது. அதற்கு தகுந்தாற் போல உடலை படைத்தது. பர்மண்டேஷன் காம்பினேஷன் போட்டார். எவ்வளவு விருப்பு இருக்கிறது, எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது, எவ்வளவு நல்வினை, எவ்வளவு தீவினை. ஆக நல்வினை தீவினையினுடைய கணக்கு ஆரம்பிக்கிறது அங்கதான். நல்வினை ஓர் அறிவு வந்தவுடன் நல்வினை தீவினையினுடைய கணக்கு ஆரம்பித்தவுடன் இந்த உயிருக்கு நல்வினை தீவினைக்கு தக்கவாறு உடல், ஒருவருடைய உடல் அமைப்பு என்பது அவர் செய்த வினையினுடைய நிலைக்கு தக்கவாறு அமையும். எவ்வளவு நல்லது எவ்வளவு புண்ணியம் செய்ய செய்ய உடல் தேஜஸ் என்கின்ற அலையிலும் தேசு என்ற நிலையிலும். தேசன் சிவலோகன் தாழ்வான சுவாமியினுடைய அந்த உடல் ஒளி விடுகின்ற உடல், பார்த்த உடனேயே அந்த கண்ணை பார்த்த உடனேயே அப்படியே இழுக்கும். வள்ளல் பெருமானுடைய உடல் ஒளி உடம்பாகிய உடல், புதுமான அந்த நிலை. அப்படி அந்த உடல் என்பது என்பது பாவ புண்ணியம் என்கின்ற நிலைக்கு தக்கவாறு பெருமான் கொடுத்து கொண்டே வருவார். அப்படி இந்த காமம் என்பது ஓர் அறிவிலிருந்து தொடங்கினது. சும்மா இப்ப வந்துதா இதை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அருணகிரிநாத பெருமான் பெண்ணாசை என்ற நிலையை பற்றி அதிகமாக பேசுவார் திருப்புகழ். திருப்புகழ்ல ஏன் பெண்ணாசையை பற்றி, பெண்ணை பற்றி அல்ல, பெண் ஆசை என்ற அந்த காமத்தை பற்றிய ஏன் அங்கே இருக்கிறது சொன்னா, இது இப்பொழுது வந்த தொடர்பு அல்ல. இது உயிர் என்ற உயிரானது ஓர் அறிவு முதல் இந்த உயிருக்கு இந்த காமம் என்பது தொடர்ந்து வருகின்ற காரணத்தினாலே இந்த காமத்தை நீக்க வேண்டும் என்பதை திருவாசகமும் வலியுறுத்துகிறது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும். கடைசியில கையில கோல் வந்துடும், கையில கோலை கொடுத்துருவாங்க, நிக்க முடியாது, முதுகு தண்டு நேரா இருக்காது, வளைஞ்சிரும், கையில கோல். அந்த நேரத்திலேயா வந்து யோ இவ்வளவு நாளா நான் வீணாக்கி விட்டேன், குறிக்கோள் இல்லாது கெட்டேன், குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அப்ப குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய அந்த குறிக்கோளை விட்டு விட்டேனே, அந்த குறிக்கோளை காட்டுவது திருவாசகம். இப்ப நமக்கு மணிவாசக பெருமான் அருள் செய்த, குருவாக இந்த அருள் செய்த ஒரு நூல் அந்த திருவாசகமானது, உயிருக்கு எது குறிக்கோளாக விளங்குவது என்பதை காட்டுகிறது திருவாசகம். இதுதான் திருவாசகத்தினுடைய பயன். திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இதனுடைய பயன் என்னன்னா, குறிக்கோளை உணர வேண்டும். குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய இந்த குறிக்கோளை மணிவாசக பெருமான் தனக்கு என்ன குறிக்கோளாக வைத்தார் என்பதாக சொன்னால், அவருக்கு வாத உகரராக இருந்த பொழுது எவ்வளவோ படித்தார், எவ்வளவோ கற்றறிந்த கலைஞானம், பல வகையான ஞானங்கள் எல்லாம் படித்ததுக்கு அப்புறமும் அவருக்கு தீரலதா, ஏதோ ஒன்று நிறைவு பெறாமல் தனக்கு வேண்டியது கிடைக்கல. நாள்தோறும் பெருமானிடத்தில் முறையிடுகின்றார், எவ்வளவோ படிச்சாச்சு, எவ்வளவோ செய்து விட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டோம், ஆனா அந்த நிறைவு வரவில்லையே, எனக்கு குரு இல்லையே. குரு என்பவர் அவர் படித்த நிலைகளில் எல்லாம் எப்படி இருந்ததா, உலகத்தில் இருக்கிற குரு எல்லாம் போய் பார்த்துட்டாரு, யாரும் ஒருத்தரும் தெரிய வரல. உண்ணும் நீர் வீடாய்க்கு உபரி நீர் போல, எப்படி இருந்ததா, தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்டு போனா உப்பு நீர், கடல் நீர் உப்பு நீர், அதை கொடுத்தா எப்படி இருக்கும் தாக தீர்மா. வாத ஊரராக இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாம் வந்து உபதேசம் செஞ்சு இதுதான் பொருள்னு காட்டா எப்படி இருந்ததா, தாகத்துக்கு உப்பு தண்ணியை கொடுத்த மாதிரி இருந்தது. இவங்கெல்லாம் எத்தனையோ பேர் போய் கேட்டிருப்பார், எத்தனையோ பேர் அணுகி இருப்பார் பாதவூர் மணிவாசக பெருமானாக ஆவதற்கு முன்னதாக. ஆனால் இறைவன் என்று சொல்லக்கூடிய அவனே குருவாக வருகின்ற பொழுதுதான் அந்த முழுமையான நிலை ஏற்படும். குருவே சிவன் என கூறினன் நந்தி திருமலை சொல்றார். யார் குரு என்பதாக சொன்னால், இறைவனே குருவாக வந்து ஆட்கொள்வான். இறைவனே குருவாக வந்து ஆட்கொள்ளுகின்ற நிலைதான் முழுமையான நிலை. குருவே சிவன் என கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். அந்த குருதான் சிவமாக வரும் என்பதை உணர வேண்டும். ஆனால் இந்த குரு சிவமாக வந்து அருள் செய்த பிறகு என்ன ஆகும், இதுவரையிலும் எது பொருள் எது பொருள் என்பதாகிய அந்த பொருளை எண்ணிக்கொண்டிருந்த நிலையிலே, பொருளை உணர்ந்த அந்த பொருளை அறிந்த நிலையிலே, இப்பொழுது குரு வந்து இதுதான் பொருள் என்பதாக உணர்த்துவார். மணிவாசக பெருமானுக்கு தெரியாதா, ஆலவாய் பெருமான் தான் முழுமுதற் கடவுள். எத்தனையோ எவ்வளவோ படித்த அறிவு சான்ற நிலையிலே நின்றவர் மணிவாசக பெருமான். நாள்தோறும் ஆலவாய் பெருமானை சென்று வழிபடக்கூடியவர், மலரிட்டு முட்டா இறங்கிபவர், இப்படி இருக்கின்ற அவருக்கு இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த சிவம் தான் முழுமுதல் பொருள்னு தெரியாதா? நிச்சயமா தெரியும். மணிவாசக பெருமான் ஆவதற்கு முன்னதாக திருவாதவூரராக இருக்கும் பொழுதே அவர் செய்த தவத்தினுடைய பயன்தான் இங்கே திருவாசகமாகிய மணிவாசகமாகிய அந்த மணி மொழியானது வெளிப்பட்டு. சும்மா அரசாட்சியில இருந்தாரு, சிவபெருமான் குருவா வந்தாரு, எப்படி இருக்குன்னா வெத விதைகளை பண்ணல, கடைசியில விளைச்சல மட்டும் எதிர்பார்த்தோம். உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தனுக்கு எப்படி வெதை விதைக்க மாட்டான், உரம் போடுறது கிடையாது, தண்ணி ஊத்துறது கிடையாது, ஆனா கடைசியில பார்த்தா அந்த விளைச்சல் அறுவடைக்கு மட்டும் அவன் கையில எடுத்துட்டு போனா, அவனை பார்த்து என்ன சொல்லி, மணிவாசக பெருமானுக்கு திடீர்னு குருவா வந்தாரு, அறுவடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் சொல்றது மணிவாசக பெருமான் திருவாதவூராக இருக்கின்ற நிலைக்கு முன்னதாக இருக்கின்ற அத்தனை தவம் அவர் செய்த தவத்தினுடைய காரணம். அதற்கு முன்னைய பிறவிகளிலே அவருடைய தவத்தினுடைய முதிர்வு தான் இந்த பிறவியிலே அவருக்கு சிவம் குருவாகும். அதை பல இடங்களிலே திருவாசகத்திலே சொல்லுவார். பல இடங்கள் சும்மா வந்துட்டாரா எனக்கு பெருமான். ஆனால் இறைவனுடைய அந்த குருவாக எழுந்தருளுகின்ற அந்த நிலைக்கு பிறகு என்ன ஆகும், இதுவரையிலும் பொருள் இது என்பதாக அறிந்த நிலையிலே இருந்த மணிவாசக பெருமானுக்கு இப்பொழுது பொருளை உணர்ந்த நிலையை காட்டும். பொருளை அறிதல் வேறு, பொருளை உணர்தல் வேறு. இதுவரையிலும் பொருள் எனக்கு சிவம் என்பதாக நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கணும். நமக்கு தெரியாதா இவ்வளவு திருவாசகம் படிக்கிறோம், பெரிய புராணம் பண்றோம், எல்லாம் பண்றோமே, சிவம் தான் முழுமுதல் பொருள்னு நமக்கு தெரியுது இல்லையா? நம் சிவம் தான் முழுமுதல் பொருள், சிவத்தை தவிர வேறு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அறிந்து இருக்கின்றோமே தவிர உணர்ந்து இருக்கின்றோமா? அறிந்த நிலை வேறு, உணரும் நிலை வேறு. எப்பொழுது உணர்வு தோன்றுகின்றதோ அப்பொழுது எப்படி அந்த உணர்வு இருக்கும் என்பதாக சொன்னால், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார் வாரியார் சுவாமி. தலையிலே ஒருவனுக்கு தீப்பிடித்தால் அவன் எப்படி அதை அணைப்பதற்கு ஓடுவானோ, தலையில தீப்பிடிச்சு எரியுது, அப்படி தலையிலே ஒருவனுக்கு தீப்பிடித்து எரிந்தால் அதை அணைப்பதற்கு எவ்வாறு ஓடுவானோ, அதை போல தீவிர நிலையாக இருக்கும். அவ்வளவு அப்படி பொருள் இது என்பதாக காட்டிய நிலையிலே மணிவாசக பெருமானுக்கு பொருளே தமியேன் புகழ் இடமே, அது அப்பதான் உணர்ந்த பொருளே தமியேன் புகழ் இடமே. இதுவரையிலும் பொருள் 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 என்பதாக சொல்லக்கூடிய இந்த பொருளை எல்லாம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் நிலையிலே இருந்த நிலை மாறி பொருள் இது என்பதாக இந்த பொருள்தான் நிலையான பொருள் என்பதை குருவாக வந்து உணர்த்திய நிலையிலே இது பொருள் என்பதாக உணர்ந்தார். சொல்லிய மாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவரடிக்குள் பல்லோரும் ஏத்த பணிந்து என்பதுதான் குறிக்கோளாக திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் பேசுகிறார். எது குறிக்கோள் என்பதாக சொன்னால், சொல்லிய மாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுகின்ற நிலையை காட்டுவது திருவாசகம். அப்படி பொருளை அறிந்த நிலையிலே இருந்து பொருளை உணரும் நிலைக்கு நம்மை உயர்த்துவது திருவாசகம். அப்படி பொருளை உயர்த்தும் நிலையாக நிற்கின்ற நிலையிலே இந்த உயிர்களுக்காக இறைவன் செய்த அந்த மாபெரும் தொண்டு, இறைவன் செய்த அந்த தொண்டை போல, இறைவன் செய்த அந்த உபகாரத்தை போல வேறு யார் செய்ய முடியும் என்பதற்காக அந்த இறைவனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய திருப்பாதத்தை வியந்து வியந்து மணிவாசக பெருமான் அருள் செய்ததுதான் இந்த திருவெம்பா. அந்த சக்தியினுடைய திருவடியை வியந்த நிலையிலே இங்கே 14வது திருப்பாடலிலே அம்மையினுடைய அந்த பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவர், அம்மையினுடைய அந்த திருவடியை துதிக்கின்ற நிலையாக மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் அவள் செய்த அந்த உபகாரத்தை நமக்கு எடுத்துக்காட்டும் இடம் இந்த 14வது திருப்பாடல். 14வது திருப்பாடத்தை நாம மீண்டும் ஒரு முறை பாடி செய்தி ஆய்வாளர்கள் எழுதுவது என்னன்னா, பாவை பாட்டு பாவை பாட்டு தான் இருந்ததே தவிர எம்பாவை என்கின்ற நிலையிலே அந்த பாவை பாட்டுகள் இருந்தது. ஆனால் திரு என்ற அடைமொழியை கொண்ட ஒரே பாட்டு திருவெம்பாவை மணிவாசகர் பாடிய பாட்டு தான் திரு என்ற அடைமொழி. திருஎம்பாவை என்ற என்பதாக சொல்லி தொடங்கியது எங்கன்னா மணிவாசகரிடத்திலே இருந்துதான். அது வெறும் பாவை பாட்டாக இருந்தது, திரு என்ற அடைமொழியோடு சேர்த்து திருயம்பாவையாக ஆக்கி திருவம்பாவைக்கே உரிய தனிச்சிறப்பு. திரு என்ற நிலையானது செம்மையை காட்டும். செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமான, செம்மை ஆகிய சிவபதத்தை அளிக்கும் பாடல் திருயம்பாவை. மிக அற்புதமான அந்த திரு என்ற அடைமொழி பற்றி திருக்கோவையாரிலே பல ஆராய்ச்சியிலே திருக்கு சிறப்பை சொல்லுவார். திரு என்பது கண்டோரால் விரும்பப்படும் தன்மை, அந்த அழகு. இப்படி திரு எம்பாவை என்கின்ற அந்த திரு என்ற அடைமொழியை திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கு அரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்ற திரு என்ற அந்த செம்மை அற்புதமாக அமைத்து அந்த செம்மை என்ற நிலையை காட்டுவது திருவம்பாவை. அதனால திரு என்ற அடைமொழி திருவம்பாவையில இருந்து தொடங்கியது. வேற எந்த பாடல் எம்பாவை பாடலுக்கு நீங்க திரு கொடுத்தாலும் அந்த திருவுக்கு வேல்யூ இல்லைங்கிறாங்க. திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய மணிவாசக பெருமானுடைய அந்த திருவம்பாவை மட்டும்தான் திரு என்ற அடைமொழியை கொண்டு தொடங்கிய நூல்.
சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடுகின்ற நிலை.
எந்த புனலிலே இப்பொழுது ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதாக சொன்னால் பைம்புவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடிவிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற நிலை. அம்மையும் அப்பனும் ஆகிய அந்த இருவரும் கலந்த அந்த நிலை, அம்மையும் அப்பனும் அம்மையும் அப்பனும் ஆகிய அந்த நிலையிலே இருவரிடத்திலேயும் கொஞ்சுகின்ற நிலை குழந்தை நடுவில் சத்தாக இருக்கக்கூடிய சிவத்தை காட்டி சித்தாக இருக்கக்கூடிய அம்மையை காட்டி நடுவிலே ஆனந்தமாக விளங்கக்கூடிய ஆன்மாவை காட்டும் இடம் இது. சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் என்று பெயர். ஆனந்தம் என்கின்ற நிலையானது இந்த உயிருக்கு இடையிலே தோன்றுவது ஆனந்தம். அதனால்தான் சோமாஸ்கந்த மூர்த்தி என்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவிலே உட்கார்ந்திருப்பார். சோமாஸ்கந்த மூர்த்தி பாத்திருக்கீங்க இல்லையா, நடுவிலே இருப்பார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடு உயிர் அனுபவிக்கின்ற இடம் நடு என்ற இடம். அதனால்தான் எல்லோருக்கும் நடு நின்ற நடுவேணும். இந்த நடு என்பது மிக அற்புதமான ஒரு நிலை. நடு நிலைமை தவறாத நிலையிலே அந்த ஆனந்தம் கிடைக்கும். நடுவு நிலைமை தவறாது, பயாஸ்டு கிடையாது. கஸ்தூரி அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு கொடுக்கும் போது தெரியும் சீக்கிரமா கொடுத்துடலாம், தினைக்கு திருவம்பாவை வராங்க அப்படின்ற நிலை இல்ல. அறநிலையிலே இருந்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிலே பக்குவ நிலை அறிந்து கொடுக்கின்ற நிலைக்கு நடுவு நிலை. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இறைவன் ஏன் முத்தியை கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு சர்ச்சைகள் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, ஏன் இறைவன் அதற்குத்தான் அடியார்களை வச்சான். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை சைவத்திலே அடியார்களுடைய சிறப்புல பாத்தீங்கன்னா இறைவன் எல்லோருக்கும் முத்தி கொடுக்க முடியாது என்கின்ற ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் முத்தி கொடுக்கின்ற நிலை முடியாதோ இறைவனால் முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனால் இறைவன் அடியார் வழியாக இருந்து அதை செய்வான், செஞ்சான். எங்க செய்தார், திருஞான சம்பந்தரனுடைய திருமணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் வந்தவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரே நீ வர்றதுக்கு ரெடி இல்லன்னா அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரும் ஜோதியில ஏதோ கலக்குறாங்கப்பா நாம பாட்டுக்கு ஜோதியில கலந்து சாம்பல் ஆகிட்ட போறோம்னு சொல்லிட்டு பின்னாடி தங்கிட்டா அது முன்னுடைய பின்தங்குகின்ற நிலை. இறைவனுடைய அந்த மலர்களிலே கடம்ப மலர் என்பது ரொம்ப அற்புதமான மலர். முருகப்பெருமானுக்கு மிக உகந்த மலராக கடம்பன் என்ற நாமத்தை கடம்ப மலர் மலர்ல கடம்ப மரம் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா மற்றைய மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா காய்க்கும் பூக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒன்னொன்னு நடந்துட்டு இருக்கும், பூ மலர் காய் கனி. ஆனா கடம்ப மலர் என்று சொல்லக்கூடிய இந்த மரத்துல மட்டும்தான் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒரே நேரத்திலே காய்த்து ஒரே நேரத்திலே பூக்கக்கூடிய ஒரு மரம் கடம்ப மரம். ஒரே நேரத்துல அந்த மரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பூ பூக்கும் அத்தனையும் காய்க்கும் அத்தனையும் பழுக்கும். அதனாலதான் முருகப்பெருமான் இடத்துல வந்தா ஒரே நேரத்துல அத்தனை பேருக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அவருடைய அவதாரமாகத்தான் திருஞான சம்பந்தர் வந்தார். அந்த ஆனந்த அனுபவம் என்கின்ற நிலையிலே நடு நின்ற நிலையிலே ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற நிலை அப்போ என்ன நடக்கும்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஒரே ஆட்டம் தான். எப்படி ஆட்டம் போடும்னா ஊனும் உயிரும் இரண்டும் ஆட்டம் இடுகின்ற நிலை அந்த ஆனந்தத்திலே. இதை குலாப்பத்து என்று சொல்லக்கூடிய குலாப்பத்திலே சொல்லுவார். 40வது பதிகம் குலாப்பத்து. முதல் திருப்பாடலிலே
இந்த உயிரானது ஆனந்தத்திலே திளைக்கின்ற பொழுது ஊனும் உயிரும் இரண்டும் திளைக்கின்ற அனுபவம் காட்டுவார்.
வீட்டுல யார் எதை சொன்னாலும் தலையாட்டிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டுறது, ஏன்னா அவருக்கும் தலையாட்டு
தலையாடுறீங்க எனக்கும் தலையாடுறீங்கன்னு. அப்படிதாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டுவார். மணிவாசகர் சொன்னார், எல்லாத்துக்குமா தலையாட்டுறாரு? இல்ல, எங்கள் சிவத்தை தவிர தெய்வம் இல்லை, சிவமே பொருள் என்பதாக காட்டுகின்ற நிலை காதார் குழையாடு பைம்போன் குழ கலநாடு கோதை குழல் ஆட வண்டின் குழாமாடன். இந்தவங்க இப்படி ஆற்று ஆட்டுல அவர்களுடைய அந்த சடை, அந்த கோதை குழல் குழலாகி அந்த சடை ஆடுது. காது இப்ப தலை ஆடுச்சுன்னு சொன்னா தலையை சார்ந்த எல்லாம் ஆடுதான் செய்யும். அப்படி ஆடுகின்ற பொழுது அந்த கூந்தல் ஆடுகின்றது. கூந்தல்ல ரொம்ப அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நறுமணமான மலர்கள்ல நல்லா அற்புதமா தேன் அறிஞ்சுகிட்டு இருந்தது இந்த வண்டு. இவங்க ஆட்டினாங்க பாருங்க, வண்டு கிளம்பி ஆட்டுகின்ற பொழுது இது உட்கார்ந்துட்டு இருந்தது, கிளம்பி விட்டது. அது போல சிவத்தை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பதாக நாம் எப்பொழுது முடிவு பண்றோமோ மற்றதெல்லாம் நம்மை விட்டு தானாக கழன்று போகும் என்பதை காட்டுகின்ற இடம். இறைவன் சிவம்தான் பொருள், மித்ததெல்லாம் போயிடும், கழன்றோம் தானா. ஒன்றை பற்றினால் மீது எல்லாம் கழன்றோம். கோதை குழல் ஆட வண்டின் குழாம் ஆட சீத புனல் ஆடி. சீத புனல் குளிர்ச்சியான இந்த புனல். சீதம் என்பது அனுபவம். சீதம் என்பது அனுபவ நிலையிலே அனுபவத்தை ஆனந்தத்தை கொடுக்கும் புனல். சிற்றம்பலம் பாடி, இதுல சிற்றம்பலம் பாடி என்பதாக சொல்லுவார். வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி. இந்த திறம் என்பத மூன்று இடங்களில் சொல்லுவார். ஒன்று சோதியினுடைய திறம் பாடுதல், இன்னொன்று ஆதியினுடைய திறம் பாடுதல், மூன்றாவது பெய்வளைதன் பாத திறம் பாடு. திறம் எங்க வச்சிருக்கிறார்கள்? மூன்று திறம், சோதி திறம், ஆதி திறம், பெய்வளைதன் பாத திறம். இது மூன்றையும் எங்க பாடினார்? சிற்றம்பலம் பாடி. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம் என்பதாகிய நிலையிலே திருத்தலையிடம் பதினோராவது பகுதியிலே எட்டாவது பாடல் ஐயா சொன்ன மாதிரி மலருக்குரிய அந்த நிலையிலே இந்த திறம் என்கின்ற அந்த திறத்தை காட்டுகின்ற இடம் திருவம்பாவை திருத்தலையிடம் பகுதிகளெல்லாம் அந்த திறம் என்பதை பற்றி மணிவாசக பெருமான் காட்டுகின்றார். அப்படி பதினோராவது திருப்பாடல் எட்டாவது பாடலிலே அந்த திறம் என்ன என்பதை சொல்வார்.
காரங்கோ
இரண்டாவது பதிகம் ஏழாவது பாடல் சோதியினுடைய திறம் எவ்வாறு பாடுது. தில்லை சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலத்திலே இது அத்தனையும் பாடுகின்ற நிலை. அது சோதி திறம், ஆதி திறம், பாத திறம் அத்தனையும் ஆடி பாடிய நிலை தில்லையிலே. 22வது பதிகம் இது திருவாசகத்தின் இதய பாசுரம் என்பதாக சான்றோர்களால் போற்றப்படுகின்ற ஒரு பாசுரம். 22 கோயில் திருப்பதிகம் 7வது பாடல். இருளை நீக்குகின்ற அந்த நிலையிலே இந்த அக இருளை நீக்கி எப்பொழுதும் ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்று பல இடங்களிலே சோதியை வைத்து பேசுவார் மணிவாசகர் பெருமான். எல்லாம் நாம் சோதியினுடைய திறமாக நாம் கொண்டு போற்ற வேண்டும். சோதியே சுடரே சூழலிவிடு என்று சோதியினுடைய திறத்தை திருவாசகத்திலே பல இடங்கள் திருவாசகத்திலே காணலாம். பாத திறம் என்கின்ற நிலையிலே இறைவன் நமக்கு அருள் செய்கின்ற முறையானது அவன் எவ்வாறு நமக்கு அருள் செய்கின்றான் என்பதாக சொன்னால், மறைத்து நின்று அருள் செய்தல், அது திரோதானம் என்கின்ற நிலை. இந்த திரோதானத்தை தான் இங்கே மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே காட்டினார். திரோதான சக்தி, இந்த திரோதான சக்தி என்பது மறைத்தலையே செய்யும். மறைப்பு இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். திரோதான சுத்தி இனி திருப்பள்ளியில் திரோதான சக்தி என்கின்ற நிலையிலே இருள் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவினை பேதித்து வளர்க்கக்கூடிய ஒரு இடம்தான் திரோதான. தோன்றா துணையாய் இருக்கும் நிலைதான் திரோதானம் என்ற நிலை. தோன்றா துணையாய் நிற்பான். ஊசலிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு எது ஆதாரமாக விளங்குகின்றது என்பதை அறிந்து கொள்ளுகின்ற நிலை எப்பொழுது வருமோ அப்பொழுது சிவம் வெளிப்படும். இந்த ஊசல் என்கின்ற ஊசலிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லாத கீழே இருக்கக்கூடிய தரைதான் ஆதாரமாக விளங்குகின்றது என்பதை உணர்தல் வேண்டும். ஊஞ்சல்ல மேலே கட்டி இருக்கிறதுனால மேலே இருப்பது ஆதாரம் என்பதாக எண்ணி ஆடிக்கொண்டிருக்கின்ற நிலை என்பது தோன்றா துணையாகிய நிலை. எப்பொழுது ஊசல் கயிறானது அறுபட்டதோ உடனே வரதேங்க உங்களை தாங்குவது தரை. ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுதும் என்னை தாங்கியது இந்த தரைதானே என்பது அருந்ததன் பிறகு உணர்வோம் இல்லையா. அதனால ஊசல் கயிறு அற்றார் போலன்னு சொல்லுவார் நவகரசு. தோன்றா துணையை சொன்னவரும் அவர் தான். ஊசல் கயிறு அற்ற நிலையை சொன்னவரும் அதை சேகான போதத்திலே அப்படியே பயன்படுத்துவார். அற்புதமான ஒரு தத்துவம். தாய் தரை என்பதாக சொல்லுவார். தாய் போல தாங்குவது இந்த தரை, அதுதான் திரோதானம். இந்த திரோதானம் நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லா செயலும் நடைபெறுது. நம்ம மட்டும் விட்டாங்கன்னு சொன்னா இந்த திரோதான சக்தி மட்டும் இல்லைன்னு சொன்னா செயலற்ற கிடையாது இல்லையே, இந்த செயலும் கிடையாது. அதே திரோதான சக்தி எப்பொழுது கயிறு அற்றவுடன் தரை தாங்குகின்றதோ அதே திரோதான சக்தி உயிர் பொருள் உணர்ந்தவுடன் பக்குவம் அடைந்தவுடன் அருள் சக்தியாகும். இதுவரையிலும் திரோதானம் மறைப்பை செய்து கொண்டிருந்த நிலையிலே இருந்து விலகி சத்து நீ பாதம் என்பதாகிய நிலையிலே அருள் வீழ்ச்சியானது தொடரும். சத்து நீ பாதம், இந்த அருள் வீழ்ச்சியானது நடக்க 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 அப்பொழுதுதான் தெரியும், ஐயோ இவ்வளவு காலம் என்னை ஈன்றாளுமாய் எனக்கு எந்த யுமாய் உடன் தோன்றினராய். அப்பொழுதுதான் உணருமா, ஆஹா நான் நினைச்சிட்டு இருந்தேன் என் கூட எனக்கு இப்படி செஞ்சது எங்க அம்மான்னு, ஆனால் எங்க அம்மாவா செஞ்சாங்க, எங்கள் அம்மாவினுடைய வடிவாக இருந்து தாயாக இருந்து செய்தது இந்த திரோதானமாகி இந்த சக்தி அல்லவா, எல்லா பொருள்களிலேயும் இருந்து வளர்த்தது இந்த சக்தி அல்லவா. ரொம்ப அற்புதமா சொல்லுவார், எப்பொருளும் ஆகி வளர்த்தாய்வு. அப்படி எல்லா பொருள்களிலே இருந்தும் நமக்கு காணவும் காட்டவும் செய்த அந்த உபகாரங்கள், காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்ற நிலையிலே எல்லாம் இந்த வேதித்து வளர்த்தல் என்பது அற்புதமாக அமையும். ஒரு பொருளை காண செய்கின்ற நிலையிலே நம்மோடு இருந்து காணுவார், காட்டுகின்ற நிலையிலே பொருளிலே இருந்து காட்டுவார். இப்படி பாருங்க, ரெண்டு பக்கம் நம்ம உடனாக இருந்து நாம் காண வேண்டும் சொன்னா ஒரு பொருளை நாம் காணும். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய சக்தி இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த இறைவனுடைய அந்த சக்தியில் தான் எல்லாம் காணுகின்றோம். காணுகின்ற நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒரு பொருளை உணர்ந்து படித்து பெறுகின்ற ஞானங்கள் எல்லாம் அவன் நம்மோடு இணைந்து நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாக இணைந்ததனால்தான் அத்துறையும் நடக்குது. அறிகிறோம் ஆனா இல்லையே, அதை உணர்ந்தார் நம்முடைய அப்பொருள். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் யாரு, தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடி ஓங்கட்கே. திருப்பாதிரி புலியூர் பெருமான் அங்க வந்துதான் தெரியுது, எத்தனை காலமும் என்னை வளர்த்த பெருமான் அல்லவா, இது எவ்வளவு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறார், அதையெல்லாம் உணராமல் விட்டு விட்டேனேன்னு கதர்றார் அப்பர் பெருமான். இப்படி கதறி கதறி பாடிய நிலைதான் அப்பர் பெருமானுக்கு அந்த உருக்கம் அப்பர் பெருமானுடைய பாடல. அப்படி பேரித்து வளர்த்து எடுத்த பெய் வளைதன் பாத திறம் என்கின்ற நிலை அவருடைய பாத திறத்தை திருச்சாழல் 12வது பதிகத்தில 10வது பாடலிலே அந்த பாதம் என்றது திறம் சொல்றார். இங்க பாதத்தினுடைய அந்த நிலையை சொன்னவர் இந்த பாதம் எனக்கு செய்த அந்த திறத்தினுடைய சிறப்பு என்ன என்பதாக சொல்லுகின்றார் திருச்சாழல் 10வது பாடல். அந்த பாத திறம் ஆனந்த வெள்ளத்திலே அழுத்து விட்டது என்பதை காட்டும் முகமாக எல்லாவற்றிற்கும் ஆதியாக விளங்கக்கூடியது சிவம். ஆதியும் அந்தமும் இல்லாத நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சிவம் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளாக விளங்கியது சிவம். அதுதான் எனக்கு ஆதி. அப்படி அந்த ஆதியை வாழ்த்தும் முகமாக நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அந்த ஆதியை வாழ்த்தி போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம். அந்த தோற்றமாகிய நிலை, எல்லா உயிர்களுக்கும் தோற்றம் என்கின்ற நிலையிலே வாழ்வின் முதலாக அமைந்த அந்த தோற்றம், அப்படி வாழ்வின் முதலாக அமைந்த அந்த தோற்றத்தினை 20வது திருப்பாடலிலே அந்த பாத திறத்தை மிக விரிவாக எடுத்துச் சொல்லுவார் மணிவாசக பெருமான் என்பதாக அமைத்து மீண்டும் நாம் இந்த 14வது திருப்பாடலை பாடி இந்த வகுப்பினை நிறைவு செய்யும்.